அம்பாள் கிருப்பையினால் ஒரு நாலு நாள் சிருங்கேரி க்ஷேத்திரத்தில் போய் தங்கியிருந்து அங்கே சாரதாம்பாள் தரிசனம் பண்ணி சந்திரமௌழீஸ்வரர் பூஜையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தமாக கழித்தோம். திருவண்ணாமலைன்னு சொன்னாலே நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் ரமண பகவான் ஞாபகம் மாதிரி இந்த சிருங்கேரி க்ஷேத்திரத்தில் நினச்சாலே ராமாயண காலத்தில் ரிஷ்யசிருங்கர் அவர் காட்டில் தபஸ் பண்ணிட்டுருக்கார். அவரை ரோமபாத மன்னர் பெண்களை கொண்டு தன் நாட்டுக்கு வர வச்சு அவர் கால்பட்டோன்னே அங்கே மழை பெஞ்சது. அப்புறம் தசரத மகாராஜா ரிஷிசங்கரை கூட்டின்னு போய் அஸ்வமேத யாகம் புத்திரகாமேஷ்டி பண்ணி ராமர் அவதாரம் பண்ணார். அப்புறம் ரிஷிசங்கர் திரும்பவும் இந்த காட்டுக்கே வந்து கிக்காங்கிற இடத்துல அவர் பரமேஸ்வரனோடு ஐக்கியமாயிட்டார். அப்படின்னு அங்கே ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு கொம்பு வச்சுருக்கா, அது ரிஷிசங்கருடைய அதிஷ்டானம் மாதிரி அங்கே பூஜை பண்ணுறா. ரிஷிசங்கரோட அப்பா விபண்டக முனிவர் அவருக்கு சிங்கேரியிலேயே மலஹானிகரேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது, ஒரு 150 படி ஏறி போனால் அங்கே ஒரு பவானி சமயத்தை மலஹானிகரேஸ்வரர்னு அவர் விபண்டகர் பூஜை பண்ணி அங்கே சுவாமியோட ஐக்கியமானார்னு சொல்கிறார். அப்படி அந்த விபண்டகர் ரிஷிசங்கர்லேருந்து ஆரம்பித்து ஆதிசங்கரர் அங்கே வந்து சாரதாம்பாளை பிரதிஷ்டை பண்ணது. அப்புறம் சுரேஸ்வர ஆச்சாரியால் முதற்கொண்டு சிங்கேரியில் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அந்த மகான்களெல்லாம் நினைக்கணும். சந்திரசேகர பாரதி சுவாமிகளை நினச்சா உடனே நம்முடைய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், நம்முடைய மகாபிரிவா, இப்படி எல்லா ஞானிகளையும் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. மகாபிரிவா தெய்வத்தின் குரலில் 5வது பகுதியில் ஆதிசங்கருடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்கா, அவருக்கே உண்டான அழகான ஒரு செயலியில். அதனால் இங்கே சிங்கேரின்னு அந்த பகுதிகளெல்லாம் எடுத்து படித்தேன், என்ன ஆனந்தம். ஆதிசங்கரர் காசி க்ஷேத்திரத்தில் தன்னுடைய 16வது வயசில் பிரஸ்தான திரேபாஷ்யங்கள் எழுதி முடிக்கிறார். அப்போ வியாசர் வந்து அவர்கிட்ட பலவிதமான வாதங்கள் பண்ணுறார், மாற்றி மாற்றி எப்படி வாதம் பண்ணாலும் ஆதிசங்கர் அழகாக பதில் சொன்னோடனே வியாசர் தர்சனம் கொடுத்து இன்னொரு 16 வருஷம் இந்த பாரத பூமி முழுக்க நீங்களே பிரயாணம் பண்ணி எல்லாருக்கும் தர்சனம் கொடுத்து உங்கள் தர்சனத்தினாலேயும் அங்கங்கே இருக்கிற பண்டிதர்களுக்கு உங்களுடைய வாதத்தினாலேயும் எல்லாருக்கும் தெளிவை கொடுக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். அங்கேருந்து ஆதிசங்கரர் கிளம்பி முதல்ல பிரயாகையில் வந்து குமரில பட்டரை பார்க்குறார் அப்படின்னு சரித்திரம். இந்த குமரில பட்டருங்கிறவர் சுப்பிரமணிய சுவாமியோட அவதாரம். அதுக்கு முன்னாடி பௌத்த மதம் ரொம்ப தீவிரமாக இந்தியாவில் இருந்தது. அந்த பௌத்த மதத்தில் என்னென்னா ஒரு விளக்கை ஊதி அணைக்கிற மாதிரி மனசை வந்து அழிச்சுடணும், ஆசையே துன்பத்திற்கு காரணம், மனசே எல்லா ஆசைக்கும் காரணம், மனசே இல்லாமல் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு அதோடு நிறுத்திடுறா. அதுக்கு மேலே அந்த மனோலயமான பின்ன ஆத்மா சொச்சமாக விளங்கும் அந்த ஆத்ம அனுபவம், மனசுக்கும் எட்டாத அந்த ஆத்ம அனுபவம், பேரானந்தம் அப்படிங்கிற அந்த ஞான அவ வேதத்தையே ஒத்துக்காதவா, அதனால் அந்த வேதத்தில் பண்ணுற கர்மாக்களை எல்லாமும் விட்டுட்டாவா பௌத்தர்கள். அதனால் குமாரசுவாமியை குமரில் பட்டரை அவதாரம் பண்ணி பூர்வ மீமாம்சைக்கு ரொம்ப உழைச்சி அதில் ஒரு கதை என்னென்னா அவர் பௌத்தர்களை கண்டனம் பண்ணுறதுக்கு பௌத்தர்களோடய போய் சேர்ந்து அவள்கிட்டையே எல்லாத்தையும் படிச்சுக்கிற 7 வருஷம். ஆனால் அவள் கண்டுபிடிச்சிட்றா இவர் வைதிகர் அப்படின்னு. அதனால் வஞ்சனையாக அவரை 7வது மாடி கொண்டு போய், அஹிம்சாவாதிகள்னு பேர், 7வது மாடி கூட்டின்னு போய் அவரை கீழே தள்ளி விடுறான். அவர் விழும்போது வேதம் சத்தியம் என்பது உண்மையானால் எனக்கு ஒரு ஹானி வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விழுறார். அவர் விழுந்தபோது அவருக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லையாம், ஒரு எலும்பு உடையில, ஆனால் கண்ணில் வந்து ஒரு கல் குத்தித்தான். அவர் என்ன இதுன்னு கேட்டாராம். அவள் அப்போது அசரீர கிட்ட தான், நீங்கள் வேதமே சத்தியம், அது என்ன காப்பாற்றட்டும் சொல்லாமல் சத்தியம் என்பது உண்மையானால் எதி அப்படின்னு சொன்னதுனால இந்த சின்ன ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி அப்படி அவர் வேதத்தையும் தர்மசாஸ்திரங்களையும் நம்புறவர், கர்ம மார்க்கத்தில் இருக்கிறவர். ஆனால் அவர் வந்து குரு துரோகம் பண்ணிட்டோம், ஒரு எழுத்து சொல்லி கொடுத்தா கூட குரு இந்த பௌத்தர்கள்ட்ட போய் எல்லாத்தையும் கற்றுண்டு அவருடைய மதமே இன்றைக்கி இந்தியாவில் பௌத்த மதமே இல்லை, எங்கேயோ சைனாவில் ஜப்பானில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணவர் குமரில் பட்டர். அப்படி நம்ம பண்ணிட்டோம், குரு துரோகம் பண்ணிட்டோம், இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு புஸ்தகத்தில் தேடினாராம். தன் உடம்பை நெருப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வருத்திண்டு உயிரை விடுறதான் பிராயச்சித்தம்னு இருந்து தான். பெரியவா வேடிக்கை சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தில் பிறந்து அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போட்டுருவோம் நம்ம. அவர் தர்மசாஸ்திரத்துக்கு நம்பிக்கையினால் இந்த பிராயச்சித்தம் பண்ணிகிட்டு இருந்தார். உமியை வச்சு அதில் நெருப்பு மூட்டி அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தார். ஆதிசங்கர் இதை கேள்விப்பட்டோடனே ஓடோடி வந்து அவருக்கு தர்சனம் கொடுத்தார், அவருக்கு ஞானோபதேசமும் பண்ணார். கர்மாங்கிறது சித்த சுத்திக்கு, அதுக்கு மேலே பக்தி பண்ணி சகுணோபாசனை நிர்குணோபாசனை பண்ணி காரியங்களெல்லாம் விட்ட நிலைமை ஒன்று இருக்குது, அது ஜீவன் முக்த தசை அப்படின்னு அதை பற்றி சொன்னோடனே அவருக்கு ஆதிசங்கர் தர்சனம் பண்ணோடனே அவருக்கு தன்னுடைய இந்த அக்னியில் அக்னியோட தாபம் போயிடுதான். இந்த ஞானோபதேசமும் பண்ணோடனே அவர் ஞானியாயிடுறார். அப்புறம் உடம்பு எரிஞ்சு போய்டுறது, அது ஒன்றும் கவலை இல்லை. அந்த மாதிரி மகான்களோட தியாகம் இருக்குது நம்முடைய மதத்துக்கு, அதனால் ஒன்றும் அசைக்க முடியாது இந்த வேத மதத்தை அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறா. அந்த இடத்துல மாசில் வீணையும் மாலைமதியமும் வீசு தென்றலும் வீங்குளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு பெரியவா எப்படி அப்பர் பெருமான சுண்ணாம்பு கலவால் போட்டபோது கூட அவளுக்கு அவருக்கு ஒன்றும் பாதிக்கலையோ அந்த மாதிரி குமரில் பட்டிருக்கு. ஆதிசங்கரர் தர்சனத்தினால அவருக்கு அந்த நெருப்பு அவரை சுடலை. அம்பாள் அனுகிரகத்தினால ஹனுமாருடைய வாலில் இருக்கிற நெருப்பு எப்படி சுடாமல் இருந்ததோ அப்படி இந்த நெருப்பு அவருக்கு ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்கல, அவர் ஞானம் அடைஞ்சிட்டார். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாஹிஷ்மதியில் பண்டன மிஸ்ரர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நூற்றுக்கணக்கான சிஷ்யர்கள் இருக்கா, அவர் நிறைய யாகங்கள்லாம் பண்ணி கர்ம மார்க்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். அவரை நீங்கள் மாற்றிட்டேள்னா, உங்களுடைய ஞான மார்க்கத்தை ஒத்துக்க வச்சேள்னா, அத்வைத்தத்தை அவர் ஒப்புத்துண்டார்னா, எல்லாருமே பாரத தேசத்தில் எல்லாருமே அதனால் மாறுவா அப்படின்னு சொல்கிறார். ஆஹான்னு சொல்லி இந்த மாஹிஷ்மதிக்கு ஆதிசங்கரர் வரார். வந்தபோது மண்டன மிஸ்ரோட கிரகம் எதுன்னு கேட்குறார். எந்த வீட்டு வாசலில் பெண் கிளிகள் கூட சாஸ்திர விசாரம் சர்ச்சையெல்லாம் பண்ணிட்டுருக்கோ அந்த வீடுன்னு சொன்னாலாம். அப்போ அதை வச்சுட்டு தேடி போகிறார். அன்னைக்கு மண்டன மிஸ்ரர் ஸ்ராத்தம் பண்ணிட்டுருக்கார், அவருக்கு ஜெய்மினியும் வியாசருமே பிராமணர்களாக வந்திருக்கா. அந்த மண்டன மிஸ்ரர் ரொம்ப தீவிர மீமாம்சராக இருக்கிறதுனால அவர் இந்த கர்மாவை விட்ட சன்னியாசிகளை பார்க்குறதே இல்லைன்னு வச்சுட்டுருக்கார். அதனால் ஆதிசங்கரர் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சாரான். அந்த காலத்தில் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறவா ஒரு மந்திரம் சொன்னால் தென்னை மரம் வளைஞ்சு கொடுக்குவான். அங்கே ஒரு சாணான்ட்ட இருந்தானா, அவன்கிட்ட அதை கத்துண்டு ஒரு தென்னை மரத்தை வளைய சொல்லி அதில் ஏறிண்டு அவாத்துக்குள்ளே போய் குதிச்சாரான் ஆதிசங்கர். இவர் சாதம் பண்ணிட்டுருக்கார் மடன மிஸ்ரர். அவருக்கு இந்த சன்னியாசியை பார்த்தோன்னே கோபம் வருது. அவர் எங்கேருந்து முண்டி அப்படின்னு கேட்டார். முண்டின்னா மொட்டடிச்சின்ன ஒன்றுத்தம். ஆதிசங்கரர் விளையாட்டா கழுத்துக்கு மேலே முண்டினாராம். சன்னியாசிகள் கழுத்துக்கு கீழே க்ஷவரம் பண்ண மாட்டான் அப்படி வேடிக்கையாக பேசினாராம். அவர் கேட்டதுக்கெல்லாமே இந்த மாதிரி அவர் தர்க்கசாஸ்திரத்தில் நிபுணராக இருந்தால் அதுக்கும் மேலே அழகான பதில்கள் சொன்னாராம். இங்கெங்கே வந்து நான் ஸ்ராதம் பண்ணோம் அப்படின்னும் போது ஜெய்மினி முனிவரும் வியாசரும் விஷ்ணு இல்லையில் சன்னியாசியை உட்கார வைக்கலாம், அதனால் அவரை பிக்ஷை பண்ணுறதுக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னாராம். அவரும் அந்த மாதிரி நீங்கள் பிக்ஷைக்கு வாங்கணும்னு சங்கரரை மண்டன மிஸ்ரர் கூப்பிட்டு போது, சங்கரர் நான் அன்ன பிக்ஷைக்கு வரல, எனக்கு வாத பிக்ஷை வேணும்னு கேட்குறாராம். அப்போ நீங்கள் சாப்பிடுங்க அப்புறம் வாதம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஸ்ராதத்தை நல்லபடியாக முடித்த பின்ன ஆதிசங்கரரும் மண்டன மிஸ்ரரும் உட்கார்ந்து வாதம் பண்ணுறா. இதுக்கு மத்தியஸ்தம் யாரை வைக்கலான்னா, ஆதிசங்கரர் மண்டன மிஸ்ரருடைய மனைவி சரஸ்வாணி. இந்த மண்டன மிஸ்ரரும் சரஸ்வாணியும் பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் தான். அந்த கிளிகளே அவ்வளவு புத்திமான்களாக இருக்கும்போது சரஸ்வாணி சாக்ஷாத் சரஸ்வதி தேவி உபய பாரதின்னு பட்டம்லாம் வாங்கியிருக்கா. அவளை மத்தியஸ்தமாக வச்சு வாதம் பண்ணுறா. அவள் தன்னுடைய கணவனையும் வந்து தோத்துட்டார்னு வாயால் சொல்ல முடியாது, இந்த சன்னியாசியும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ரெண்டு மாலைகளை கொடுத்து அவளை நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லி, யாரோட மாலை வாடுறதோ அவள் அபஜயம், யாரோட மாலை வாடாமல் இருக்கோ அவள் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சித்தத்தை அந்த மாலையில் வச்சுருக்கா. இல்லைன்னா நாட்கணக்காக வாடாமல் இருக்குமா? அந்த மாதிரி ரெண்டு பேருமா வாதம் பண்ணுறா, 21 நாள் வாதம் பண்ணுறா. ஆதிசங்கரர் சொன்னதெல்லாம் மண்டன மிஸ்ரர் கேட்க கேட்க அவருக்கு அதுதான் சத்தியம்னு, அதுதான் தத்துவம்னு புரியுறது. அவர் மனசில் அது புரிஞ்சோடனே அவருடைய மாலை வாடிடுறது. அப்போது சரசவாணி சரசவாணியும் சில கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதில் சொன்னார்னு ஒரு கதை இருக்குது. அப்புறம் சரஸ்வதி தேவியே ஆதிசங்கர் ஜெயிச்சார் சர்வஜ்ஞருங்கிறதுக்கு, அப்படி ஒரு கதை. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிக்ஷைக்கு வாங்குவோம்னு கூப்பிட்டாலாம் சரசவாணி. அதாவது ரெண்டு பேரும் சன்னியாசிகள். இப்போது முதல்ல ஒரு பந்தயம் வச்சுக்கிறா, யார் தோற்று போகிறாளோ, மண்டன் மிஸ்ரர் தோற்று போனால் அவர் சன்னியாசி ஆகணும், ஆதிசங்கர் தோற்று போனால் அவர் கிரகஸ்தராகி கர்மாலாம் பண்ணணும்னு பந்தயம் வச்சுருக்கா. இப்போ ரெண்டு பேரையும் பிக்ஷைக்கு வாங்குவோன்னு கூப்பிட்றா, அதான் ரெண்டு பேரும் இப்போ சன்னியாசிகள் அப்படின்னு. அப்புறம் சரசவாணி சாப்பிட்ட பின்ன நான் பிரம்மலோகத்துக்கு போகிறேன்னு சொன்னபோது ஆதிசங்கரர் வனதுர்கா மந்திரத்தினால் கட்டி நீங்கள் இங்கேயே இருக்கணும், இந்த பூமியில் பிரதிஷ்டையாக இருந்து நீங்கள் எல்லாருக்கும் நல்ல புத்தியும் ஆத்ம வித்தியும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அப்போது சரின்னொடனே நீ முன்னாடி போ, நீ பால சன்னியாசி, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன், எங்கே நீ திரும்பி பார்க்குறியோ அங்கேயே நான் பிரதிஷ்டை ஆகிடுறேன்னு அம்பாள் சொல்கிறான். சரின்னு எல்லாருமா போயின்ட்டுருக்கா. ஆதிசங்கரர் போயிட்டே இருக்கும்போது இந்த சிருங்ககிரிக்கு வரா, துங்கா தீரத்தில் ஒரு கர்ப்பமாக இருக்கிற தவளைக்கு ஒரு பாம்பு படம் எடுத்து வெயில் படாமல் கொடம் பிடிச்சுட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே இயல்பாகவே எதிரிகளாக இருக்கக்கூடியவா கூட இந்த க்ஷேத்திரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்காளே, இது ரொம்ப அபூர்வமான ஒரு க்ஷேத்திரம், இங்கே அம்பாள் இருந்தால் அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறார். அதே நேரத்தில் இந்த சலங்க அம்பாளுடைய சலங்க ஒலி கேட்கல, ஏன்னா மணல் மேலே நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ சலங்க ஒலி நின்று போச்சு, என்னன்னு இவர் திரும்பி பார்க்குறாரு. அங்கேயே அம்பாள் பிரதிஷ்டையானோடனே அங்கேயே சாரதா தேவிக்கு ஒரு கோவில் கட்டிருக்கார். அந்த கோயிலில் வெள்ளி ரதத்தில் புறப்பாடு, தங்க பாவாடை, கையில் வீணையோட ஒரு தர்ஷனம், அப்படி 4 நாள் ரொம்ப ஆனந்தமாக தர்ஷனம் பண்ணிகிட்ருந்தோம். அந்த சாரதா தேவி மேலே கமலஜ தைத்தாஷ்டகம் அப்படின்னு சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படின்னு சந்திரசேகர பாரதி சுவாமிகளோட குரு, அவர் வந்து ஒரு அஷ்டகம் பண்ணியிருக்கார். அவர் நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அவர் தான் ஆதிசங்கருடைய எல்லா புஸ்தகங்களையும் அச்சுக்கு கொண்டு வந்தார், பெரிய மகான். அந்த மகான் கமலஜ தைத்தாஷ்டகம்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை சுவாமிகள் எல்லாருக்கும் சொல்வார். கர்மசு ஆத்மோச்சிதேஷு ஸ்திரதரதிஷணாம் தேகதார்டியம் ததர்த்தம் தீர்க்கம் சாயுஹு யசஸ்ச த்ரிபுவன விதித்தம் பாபமார்க்காத் விரக்திம் சத்சங்கம் சத்கதாயாஹ ஸ்ரவணமபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யாம் சுத்தாஞ்ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேஹி மஹ்யம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். கர்மசு ஆத்மோச்சிதேஷு, அவளுக்கு வர்ணாசிரமப்படி உச்சிதமான கர்மத்தில் ஸ்திரதர திஷணா உறுதியான புத்தியும், தேகதார்டியம் ததர்த்தம் அதுக்கு தேவையான உடம்பில் வலுவும், நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்கு உடம்பில் வலு இல்லை, கர்மா பண்ணுறதுக்கு உடம்பில் வலு, தீர்க்கம் சாயுகு மனுஷாயுசு 100 வருஷம்னு சொல்கிறா. அதாவது இந்த ஜென்மாலே ஞானத்தை அடையணும், அதுக்கு கர்மா பண்ணி சித்தசுத்தி பக்தி ஞானம் அப்படின்னு அந்த மார்க்கத்தில் போகிறதுக்கு தீர்க்கஞ்சாயு தீர்க்கமான ஆயுஷு. யசஸ்ச த்ரிபுவன விதித்தம் 3 உலகத்திலையும் புகழ், அதாவது புகழோடு இருந்தால் மற்றவா அவளை பார்த்து நல்ல வழியில் இருப்பாள். அதில் அந்த சுவாமிகள் சொல்வார், இந்த ஊரில் போஸ்டர் அடித்து புகழ் வாங்கலாம், த்ரிபுவன விதித்தம் 3 உலகத்துலேயும் புகழ்னா தேவர்களுக்கு சர்வசாட்சியாவா, நம்ம மனசில் இருக்கிறது கூட அவளுக்கு தெரியும். உத்தமமான நடத்தை இருந்தால் தான் தேவர்கள்ட்ட நல்ல பேர் வாங்க முடியும், தெய்வங்கள்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும், அந்த மாதிரி புகழ் கேட்குறார். பாப்பமார்க்காத் விரக்தி, பாப்ப மார்க்கத்தில் புத்தியே போகக்கூடாது. சத் சங்கம், அதுக்கு என்ன பண்ணும், சாதுக்களுடைய சங்கம் வேணும். கோவிந்த தாமோதர சுவாமிகள் மாதிரி மகாபிரிவா மாதிரி சிவன் சார் மாதிரி அந்த சாதுக்களோட சங்கம். அந்த சங்கம் நேரம் கிடைக்கலனாலும் சத்கதாயாக ஸ்ரவணம் அப்படி அவளுடைய கதைகளை கேட்டு நேர்க்கணும். ராமாயணம் கேட்குற மாதிரி மகாபிரிவாவோட அவளோட அனுபவங்களெல்லாம் கேட்டுட்டே இருந்தால் அதுதான் சத்கதா. சத்கதாயாக ஸ்ரவணம் அப்படி சதா தேவி தத்வா, எப்பொழுதும் எனக்கு இதெல்லாம் வேணும். சதா தேவி தத்வா கிருபாப்தே கருணை கடலே வித்யாம் சுத்தாஞ்ச புத்திம், என்னுடைய ஆத்மவித்தையும் தூய புத்தியும் சித்தசுத்தி. சத்வரம் தேகி மகியம் கமலஜ தயித்தே, தாமரையில் உண்டான பிரம்மனுடைய மனைவியே, வெகு சீக்கிரமாக இன்றைக்கே எனக்கு அந்த மாதிரி நல்ல புத்தியும் ஆத்மவித்தியும் கொடு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சுவாமிகள் எப்படின்னா இப்படி ஒரு அருமையான அமிர்தமான விஷயத்தை வந்து முதல்ல உள்ளுக்குள்ளே ஏற்றிடுவார். சின்ன குழந்தைகளுக்கு நல்ல வழியில் இருக்கிறதுக்கு ரொம்ப விஷமம் பண்ணுறான்னு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க 12 வாட்டி அப்படின்னு சொல்லி அம்மாவும் பிள்ளையும் சொன்னான்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் அன்பும் வளர்ந்துடும். இந்த சொல்லிகிட்டே வந்தான்னா நிச்சயமாக அவனுக்கு நல்ல குரு கிடச்சி நல்ல கதைகளை கேட்டு நல்ல வழியில் புத்தி இருந்து ஆத்ம ஞானத்தை அடைவான். அப்படி அவர் ஒரு சுவாமிகள் ஒன்று சொன்னார்னா அதே வந்து இகப்பர க்ஷேமத்தை கொடுத்துரும். இந்த ஸ்லோகம் சுவாமிகள் ரொம்ப விரும்பி சொல்வார். இந்த சச்சிதானந்த சிவா அபிவினவ நரசிம்ம பாரதியோட மகிமை என்னென்னா, ஒரு தம்பதிகளுக்கு 12 குழந்தை பிறந்து தவறி போய்டுறது. அவளுக்கு இந்த ஆச்சாரியாள் அவள் முறையிட்டுக்கிறாள். அப்போ அந்த சுவாசினி பூஜை போது இந்த ஆச்சாரியாள் உனக்கு ஒரு குழந்தை பிறப்பா அவனை மடத்து கொடுத்துரு அப்படின்னு குழந்தை பிறந்தோடனே நரசிம்ம சாஸ்திரின்னு பேர் வச்சு மடத்தில் வாங்கி அவரை வளர்த்து அவர் தான் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். 20 வயசில் அவரை மடத்தில் மடாதிபதியாக வச்சுட்டு இவர் பகவான்கிட்ட போய்ட்டார். அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகளோட பெருமை, நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. அந்த ரெண்டு பேரும் இந்த தெய்வத்தின் குரல் படித்தா நமக்கு எப்படி விஷயங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் எவ்வளோ எளிமையாக மகா பெரிவா சொல்கிறா அப்படின்னு வியக்கிற மாதிரி அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகளுடைய உபதேசங்களை படித்தாலும் அதே எஃபெக்ட் இருக்கும். பெரிய சாஸ்திர விஷயங்களை ரொம்ப அழகாக தர்க்கம் சொல்லி ரொம்ப அழகான உபமானங்கள் சொல்லி மனசில் பதிய வச்சுருவார். அவரை பற்றி சிங்கேரி மடத்தில் போட்ட புஸ்தகத்தில் அந்த சந்திரசேகர பாரதி பற்றி 2 விஷயம் எனக்கு படித்தோன்னே ரொம்ப பரமானந்தம் ஆயிட்டேன். அவருக்கு 10 வயசில் மடத்தில் அவரை வளர்த்துட்டுருக்கா. அவருக்கு மூக்க பஞ்சத்தை சோத்தத்தில் ரொம்ப இஷ்டமாக அவர்கிட்ட ஏதோ பணத்தை கொடுத்து ஏதோ ஒன்று வாங்கிடுவான்னு சொன்னபோது அவர் மூக்க பஞ்சத்தை ஆரம்பித்து என்ன சொன்னால் என்ன வாங்க சொன்னால் எல்லாம் மறந்து போய் அந்த 500 ஸ்லோகமும் முடித்த பின்ன ஒரு 10 கிராமம் தள்ளி நின்றுண்டு எங்கே வந்தோம் எங்கே கிளம்பினோன்னு சொல்லி புரியாமல் திரும்பி வந்து கேட்டாராம். அப்படி அந்த சின்ன வயசுலேயே இந்த மூக்க பஞ்சசுதி ஸ்தோத்திரத்தோட இனிமையில் மயங்கி ஒருத்தர் சமாதிக்கு போக முடியும்னா அவர் பிறவிலே மகான். ஏதோ ஒரு யோகியை ஒரு காரணமாக இங்கே பிறக்க வச்சு அந்த மடத்தில் கொஞ்ச நாள் ஆச்சாரியாளாக இருக்க வச்சுருக்கார் அவரோட குரு. அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் 20 வயசில் பீடத்துக்கு வந்து 40 வயசு வரைக்கும் சஞ்சாரம்லாம் பண்ணி ஜனங்களுக்கு தரிசனம் கொடுத்து நல்ல சதுபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவருக்கு வந்து ராமாயணத்தில் ரொம்ப பிரியம். வால்மீகி ராமாயணத்தில் சின்ன வயசுலேயே வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணி பக்கத்தில் ஒரு பலகை போட்டு ஹனுமார் உட்காந்துருக்காருன்னு ஹனுமாருக்கு ராமாயணம் படிச்சுட்டே இருப்பாராம். பீடத்துக்கு வந்தபோது கூட அவருடைய சந்திரமோகன பூஜையை முடிச்சுட்டு மணிக்கணக்காக ராமாயண பிரவச்சனம் பண்ணுவார் அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். அந்த மாதிரி ராமாயணங்கிறது ஏதோ புடவை வேஷ்டிக்காக பண்ணுற விஷயம் இல்லை, சன்னியாசிகள்லாம் அனுபவிக்கிற ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரந்தம் அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள் 40 வயசு ஆன பின்ன அவருக்கு இந்த மடத்துக்கு நிர்வாகமெல்லாம் பண்ணுறதில் ஒரு அவர் ரொம்ப பகிர்முகமாக ஒன்றுமே பண்ண முடியல அவரால். அப்படி ஜீவன் முக்தர் அவர் அந்தர்முகமாக போயிட்டார். அவர் வந்து வேறு ஒரு அடுத்த ஆச்சாரியால் சந்நியாச ஸ்வீகரணம் பண்ணி அந்த பீடத்தில் அமர்த்திட்டு அவர் ரொம்பவே தனிமையில் இருந்தார். அப்புறம் 20 வருஷம் அவர் ஏதோ சில சமயம் சங்கர பாஷ்ய பாடத்தில் கலந்துருக்கார், பண்டிதர்களே எப்பயோ ஒரு வாட்டி பார்த்துருக்காள் தவிர ஜனங்களோட அதிகம் வெளியில் வந்து ஜனங்களோட பழகவே இல்லை. அப்படி ஒரு 20 வருஷம் இருந்துட்டு அப்புறம் துங்கால ஜலசமாதி ஆகிட்டார். அவ்வளோ பெரிய மகான். அந்த அந்த மாதிரி அவர் தனிமையில் இருக்கும்போது ஒரு பண்டிதர் மகாபெரிவா கிட்டேருந்து அங்கே போயிருக்கார். மகாபெரிவாளுக்கு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் மேலே அவ்வளவு அன்பு. அவர் யாரோ ஒருத்தர் வந்து சிங்கேரி ஆச்சாரியாளுக்கு வித்து பிடிச்சிருத்தாமேன்னு சொன்னபோது மகாபெரிவா கடுங்கோபமாக, நீ ரொம்ப புத்தி சுவாதீனமா, பெரிவாளை அபசாரமாக பேசுகிறேன், போய் சந்திரமொழி நமஸ்காரம் பண்ணு, என்ன தெரியும் உனக்கு. அந்த மாதிரி சந்திரசேகர பாரதி சுவாமிகள் மாதிரி ஜீவன் முக்தர் ஒருத்தர் இருந்தாலே போகிறோம், அவரால் தான் உலகமே இன்னைக்கு சூட்சமாக இருக்குது, அவரால் தான் மழை பெய்யுறது, அபச்சாரம் பண்ணாதே அப்படின்னு கடுமையாக கோச்சுட்டுருக்கா. நிறைய பேர் அந்த காலத்து பண்டிதர்கள் ரெண்டு மடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருந்திருக்கா. அப்போ இங்கேருந்து ஒரு பண்டிதர் அவர்கிட்ட போயிருக்கா. அப்போ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சொல்லியிருக்கார், என்னால் பகிர்முகமாக அதிக காரியங்களே பண்ண முடியல, எனக்கும் சேர்த்து வச்சு மகாபெரிவா நிறைய திட்டங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக தர்ம பிரச்சாரம் பண்ணுறார், அவருக்கு நான் கிருதஜ்ஞத்தை தான் தெரிவிக்க முடியும் அப்படின்னு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பேசியிருக்கா. அப்படி அவரோட பெருமை. அப்படி ரொம்ப ஆனந்தமாக அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையும் பார்த்துட்டு பக்கத்தில் க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணி வந்து சேர்ந்தோம். இது ரொம்ப நினச்சி நினச்சி நான் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அனுபவமாக ஒரு அமைஞ்சது. அந்த துங்கா தீரம், அந்த நரசிம்மவனம், அந்த சாரதாம்பாள் சந்நிதி, அங்கே இன்னும் கூட யானைகள், குதிரைகள், பெரிய காளமாடுகள், அந்த நிறைய மென்மையான பறவைகள், அந்த துங்கால முழுக்க நிறைய மீன்கள், அங்கே அஹிம்சா க்ஷேத்திரம், இங்கே மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம், அதனால் அந்த மீன்கள்லாம் 2 அடி 3 அடி நல்லா வளர்ந்துருக்கு. அப்படி அந்த ரம்யமான காட்சி அதெல்லாம் நம்ம மனசில் இருக்குது. கர்மசு ஆத்மோச்சிதேஷு ஸ்திரதர திஷணாம் தேகதார்டியம் ததர்த்தம் தீர்க்கம் சாயுஹு யசஸ்ச த்ரிபுவன விதிதம் பாபமார்காத் விரக்திம் சத்சங்கம் சத்கதாயாஹ ஸ்ரவணமபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யாம் சுத்தாஞ்ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம் அப்படின்னு வேண்டிப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம.